நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவில் உள்ள பல கட்டுமான நிறுவனங்கள் திவாலாகி வருகின்ற பின்னணியில் இதற்கான காரணம் மற்றும் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் எங்கே உதவி பெறலாம் என்பது உட்பட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சிட்னியில் ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரியும் கீர்த்தன் கோபாலு அவர்கள். வணக்கம் கீர்த்தன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா, இந்த நிகழ்ச்சி அழைத்தமைக்கு நன்றி.
ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் கடந்த பல மாதங்களாக கட்டுமான நிறுவனங்கள் அதாவது பில்டிங் கம்பெனிஸ் திவால் அல்லது வங்குரோத்து நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் செய்திகள் வாயிலாகவும் தனிப்பட்ட அனுபவங்கள் வாயிலாகவும் உணர்ந்து கொண்டும் பார்த்து கொண்டும் வருகின்றோம். இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு முதலில் சொல்லுங்கள்.
ஆம் ரேணுகா, இதற்கான பதிலை சொல்றதுக்கு முதல் நான் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்றை சொல்ல வேணும். நான் ஒரு கன்வேயன்சரோ அல்லது சொலிசிட்டரோ இல்லை. நீங்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாராவது சட்டப்பூர்வமான லீகல் அட்வைஸ் எடுக்க விரும்பினால் உங்களோட கன்வேயன்சர் அல்லது சொலிசிட்டரை தான் நீங்கள் அணுக வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஒரு பொதுவான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இப்போ உங்களோட கேள்விக்கு வருவோம். நாம் கடந்த 7 மாதங்களில் 20க்கும் மேற்பட்ட பில்டிங் கம்பெனிஸ் வந்து திவாலா ஆகியிருக்கின்றது. இதற்கு 4 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து கோவிட் பேண்டமிக்கால சப்ளை செயினில் ஏற்பட்ட தடங்கல்கள், அதாவது கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் சரியான நேரத்தில் சரியான அளவில் வந்து சேராமை. ரெண்டாவது வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வருகை குறைவடைந்தமை, அதால ஏற்பட்ட ஸ்கில் லேபரர்ஸ் என்ற பற்றாக்குறை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை சடுதியாக அதிகரித்தமை, கிட்டத்தட்ட 30% மேல் இந்த விலை ஒரு வருடத்தில் அதிகரிச்சிருக்கு. நாலாவது தொடர்ச்சியான காலநிலை ஒத்துழைப்பின்மை. இந்த 4 காரணங்களால் ஒரு வீட்டை கட்டி முடிப்பதற்கான செலவு சடுதியாக அதிகரித்து விட்டது. ஆனால் இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னர் இப்படி விலை அதிகரிக்கும் என்று தெரியாத பில்டிங் கம்பெனி கிளையன்ஸுடன் ஃபிக்ஸ் ப்ரைஸில் பில்டிங் கான்ட்ராக்டை சைன் பண்ணிவிட்டார்கள். அதனால் சந்தை விலை அதிகரித்தாலும் அந்த விலையை அவர்களால் வாடிக்கையாளர் மீது சுமத்த முடியவில்லை. ஆக அவர்களுக்கு இருக்கும் ஒரே தேர்வு திவாலாவது மட்டும்தான். இதனால் தான் பல நிறுவனங்கள் அடுத்தடுத்து திவாலாகி வருகின்றன.
சரி, ஒரு கட்டுமான நிறுவனம் திவாலாகிவிட்டதென்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர் என்ன செய்வது, எங்கே முறையிடுவது?
இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு முன்னர் இந்த பில்டிங் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் ப்ரோசஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கான பதிலை சொன்னால் விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பில்டிங் கம்பெனிஸுடன் கிளையன்ஸ் பில்டிங் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியவுடன் அவர்கள் முதல்ல ஒரு 5% 10% டவுன் பேமெண்ட்டை வந்து இந்த பில்டிங் கம்பெனிஸுக்கு பே பண்ணுவார்கள். அதற்கு பிறகு கிளையன்ஸின் மிகுதி இருக்கிற 90% லோன் வந்து அவன் பேங்க் வந்து 5 விதமான தவணைகளில் வந்து அவைக்கு ரிலீஸ் பண்ணும், பில்டர்ஸுக்கு ரிலீஸ் பண்ணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ணும்போது அவர்கள் நேரில் வந்து பார்த்து குறிப்பிட்ட அந்த வேலை முடிந்து விட்டதா என்று உறுதி செய்த பின்னர் தான் இந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ முழு ஃபண்டையும் ஒரேடியாக பில்டர்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுவதில்லை. அதனால் பில்டிங் கம்பெனி வந்து திவால் ஆகினாலும் முழு ஃபண்டும் ரிஸ்கில் இருப்பதில்லை. அதில் எந்த ஸ்டேஜில் கம்பெனி திவால் ஆகிறதுன்றதை வச்சு தான் அந்த ரிஸ்க் வந்து கணக்கிடப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜில் அந்த 10% பே பண்ணின அப்புறகு பில்டிங் கம்பெனி பேங்க்ரப்சியை ஃபைல் பண்ணால் அந்த 10% மட்டும்தான் ரிஸ்கில் இருக்கும். ஆனால் இதுல இருந்து தப்புறதுக்கு வழியில் இருக்கு. இங்கதான் நாங்கள் இந்த ஹோம் வாரண்டி இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸை பற்றி சொல்லணும். இந்த இன்சூரன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், இப்போ கிளையன்ஸ் பில்டிங் கம்பெனிக்கு பே பண்ணின ஃபண்டுக்குரிய வேலைகள் செய்து முடிக்கப்படாமல் விட்டா அந்த செய்து முடிக்கப்படாமல் இருக்கிற குறை வேலைகளை கவர் பண்றதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த ஹோம் வாரண்டி இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளையன்ஸ் தான் பிரீமியம் பே பண்ணினாலும் இந்த இன்சூரன்ஸ் கவர் எடுத்து தர வேண்டியது பில்டிங் கம்பெனிஸோட பொறுப்பு. ஆகவே கண்ட்ராக்ட் சைன் பண்ண முடியும் இந்த இன்சூரன்ஸ் வந்து பில்டிங் கம்பெனிஸ் எடுத்து தந்திருக்கணும்ன்றதை உறுதிப்படுத்தி போட்டு தான் சைன் பண்ணணும். இப்போ உங்களோட கேள்விக்கு வருவோம். பில்டிங் கம்பெனிஸ் திவாலாகினால் எங்கே போய் முறையிடலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்கள். உண்மையை சொல்ல போனால் இந்த திவாலாகிற ப்ராசஸ் உரிய முறையில் நடந்தால் நாங்கள் எங்கேயும் முறைப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தால், கம்பெனி பேங்க்ரப்சி அறிவித்தவுடனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட லிக்விடேஷன் கம்பெனி ஒன்றை அப்பாயிண்ட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு கிளையன்ஸ் எல்லா கம்யூனிகேஷன் டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த லிக்விடேஷன் கம்பெனியோட மட்டும்தான் இருக்கும். பில்டிங் கம்பெனியோட உங்களுக்கு எந்த விதமான நேரடி தொடர்புகளும் இருக்காது. இந்த லிக்விடேஷன் கம்பெனி தான் பில்டிங் கம்பெனியோட டெபிட் கிரெடிட் எல்லாம் கால்குலேட் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த ப்ரோசஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் எடுக்கலாம். இந்த ப்ரோசஸ் முடியும் வரையும் நாங்கள் இன்னும் ஒரு பில்டர்ஸை அணுக முடியாது எங்களோட வீட்டை கட்டுறதுக்கு. அப்போ இந்த ப்ரோசஸ் முடியும் வரையும் இந்த லிக்விடேஷன் கம்பெனி இதை கிளியர் பண்ணும் வரையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் எங்களோட அடுத்த பில்டர்ஸை நாங்கள் அணுகலாம். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சட்டப்பூர்வமாக சுமூகமாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். அப்போ இது சுமூகமாக சட்டப்பூர்வமாக நடந்துச்சுன்னா நாங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. ஆனால் இது சுமூகமாக நடக்கவில்லைன்னு நீங்கள் நம்பினாலோ அல்லது இந்த இது ஒரு ஃபேராக நடக்கவில்லைன்னு நீங்கள் நம்பினாலோ ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நம்பினாலும் நீங்கள் தாராளமாக நியூ சவுத் வேல்ஸ் ஃபேர் ட்ரேடிங்கில் முறைப்பாடு செய்யலாம். அவை அதை மிக விரைவாக நடுநிலைமையாக பரிசீலித்து உங்களுக்கான தீர்வை பெற்றுத்தருவார்கள். ஃபேர் ட்ரேடிங் ப்ராசஸ் வந்து எல்லா மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். ஆனால் அதை அந்தந்த மாநிலங்களில் இருக்கிறார்கள் அதுக்கான ரிசர்ச் செய்து ஃபேர் ட்ரேடிங் மாதிரியான அந்தந்த மாநிலத்தில் உள்ள அந்த ரெகுலேஷன்ஸ் பாடிஸை கண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரோசஸ் செய்யறது நல்லது.
இதேவேளை ஒரு வீட்டை கட்டி கொண்டிருந்த கட்டுமான நிறுவனம் திவாலாகிவிட்டதென்றால் இடைநடுவில் கைவிடப்பட்ட அந்த கட்டுமான பணியை இன்னும் ஒரு நிறுவனத்திடம் கொடுக்கிற போது பல சிக்கல்கள் எழலாம் இல்லையா? குறிப்பாக என்னென்ன பிரச்சனைகள் எழக்கூடும் என்று சொல்லுங்கள்.
இது ஒரு சிக்கல் உள்ள ப்ராசஸ் தான். ஏனெல்லாம் பாதி கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீட்டை எல்லா பில்டிங் கம்பெனிஸும் அதில் உள்ள நடைமுறை சிக்கல் காரணமாக விரும்பி பாரம் எடுக்க மாட்டார்கள். அதோடு திரும்ப ஒரு பில்டிங் கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணி தெரிவு செய்வது, அவர்களுடன் பில்டிங் கான்ட்ராக்டை திரும்ப சைன் பண்ணுவது, திரும்பவும் ஹோம் வாரண்டி இன்சூரன்ஸ் நடைமுறைகள், அதை விட முதல் இருந்ததை விட தற்போது பில்டிங் கோஸ்ட் வந்து அதிகரிச்சிருக்கலாம், அதனால் பேங்க்ல லோன் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி பல நடைமுறை சிக்கல்கள் உள்ள ப்ராசஸ் தான். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல வேற எந்த தெரிவுகளும் இருப்பதா எனக்கு தெரியல. கண்டிப்பா இதை செய்து கடந்துதான் போக வேண்டியிருக்கும்.
எதையும் வருமுன் காப்பது சிறந்தது. அந்த வகையில் தற்போதைய சூழ்நிலையில் வீடு கட்ட முற்படுபவர்கள் எவ்வாறு அவதானமாக செயற்படலாம்?
இது ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 விஷயங்கள் நான் இதில் சொல்லணும். முதலாவது வந்து வீடு கட்ட முற்படுபவர்கள் பில்டிங் கம்பெனிஸை தெரிவு செய்யும் போது அவர்களை பற்றி நன்கு ஆய்வு செய்து தெரிவு செய்ய வேண்டும். இப்போ விலையை மட்டும் பார்க்காது, அவர்கள் சந்தையில் எவ்வளவு காலம் இருக்கிறார்கள், எவ்வளவு வீடுகளை கட்டியிருக்கிறார்கள், அவர்களது பாஸ்ட் கிளைண்ட்ஸ், அவர்களை பற்றி டெஸ்டிமோனியல்ஸில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை பற்றி ஏதாவது முறைப்பாடுகள் இருக்கிறதா, கூகுள் ரேட்டிங் எவ்வளவு என்பதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து விட்டு இந்த பில்டர்ஸை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ரெண்டாவது வந்து பில்டிங் கம்பெனிஸிடம் கோட்டேஷன் எடுக்கும் போது மற்ற கம்பெனிஸை விட மிக குறைவான விலைக்கு ஒரு கம்பெனி கோட்டேஷன் தந்தாலோ, அல்லது ஒரு கோட்டேஷன் எடுத்து 3-6 மந்த்துக்கு பிறகு போய் திரும்ப கோட்டேஷன் எடுக்கும்போது சேம் ப்ரைஸுக்கு கோட்டேஷன் தந்தாலோ, இதெல்லாம் ஒரு ரெட் ஃபிளாக்ஸ். இந்த நேரத்தில் நாங்கள் மிக அவதானமாக செயற்படுவோம். மூன்றாவது விஷயம் வந்து ஒரு சாதாரணமான ஜதார்த்தமான விடயம் தான். உங்களோட நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வட்டாரத்தில் யாராவது அண்மையில வீடு கட்டி முடிச்சிருந்தால் அவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனைகள் கேட்கலாம். அவை அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் அதுக்கான தீர்வுகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். நாலாவது வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு முதல் அந்த கண்ட்ராக்டர் ஒரு லைசன்ஸ் கன்வேயன்சர் அல்லது சொலிசிட்டர் அனுப்பி அந்த அதில் உள்ள முழு க்ளோஸை நன்றாக பரிசீலித்து போட்டு தான் நீங்கள் பில்டிங் கண்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுவோம். அஞ்சாவது வந்து இப்போ சந்தை பில்டிங் கோஸ்ட் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருப்பதால் பில்டர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் விலையை நிர்ணயம் செய்யும் போது ஒரு விலையை போட்டுட்டு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் என்ற ஒரு க்ளோஸை போடினேன். இப்போ இந்த விடயத்தில் நாங்கள் பில்டர்ஸை குறை சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட் விலை அதிகரிப்பு மட்டும் விலையில் அதிகரித்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நிறுவனங்கள் இதை சாதகமாக பயன்படுத்தி மார்க்கெட் விலை அதிகரிப்பை விட கூடுதலான மேலதிகமாக விலை அதிகரிப்பையும் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன செய்யலாம் என்றதையும் சொலிசிட்டரோட கலந்துரையாடி விட்டு சைன் பண்ணுவோம். ஆறாவது விஷயம், கண்ட்ராக்டில் உள்ளபடி அந்தந்த தவணைகளில் மட்டுமே நாங்கள் ஃபண்டை வந்து பில்டர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் பில்டர்ஸ் வந்து செப்பரேட்டாக ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்லிலாம் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி நீங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணி கம்பெனி திவால் ஆயிச்சென்றால் பின்னுக்கு இந்த செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுற ஃபண்டை வந்து அந்த ஹோம் வாரண்டி இன்சூரன்ஸ் கவர் பண்ணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் நிறைய இருக்குது. இப்போ அந்த விஷயத்துல நாங்கள் அவதானமாக இருக்கணும். ஏழாவது விஷயம், சந்தை விலை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருப்பதால் கண்ட்ராக்ட் ப்ரைஸை விட கொஞ்சம் மேலதிகமான ஃபண்டை நாங்கள் ஒதுக்கி வச்சிருந்தால் பின்னாளில் ஏதாவது விலை அதிகரிப்பு ஏற்பட்டால் கூட அதை நாங்கள் சமாளிப்பதற்கு ஈஸியாக இருக்கும். எட்டாவது விஷயம் வந்து கடைசி விஷயம், எல்லா இதுக்கும் மேலான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சிக்கலில் இருந்து நம்ம முழுமையாக பாதுகாத்துக் கொள்வதற்கு இலகுவான வழி ஒன்று இருக்குன்னு சொன்னால், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் காணி வாங்கி வீட்டை கட்டுவதை விட ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட எந்த திருத்த வேலைகளும் செய்ய தேவையில்லாத ஒரு வீட்டை வாங்குவது. அதோடு நீங்கள் யாராவது புது வீடு தான் வாங்கணும் என்று முடிவு செய்திருந்தாலும் கூட சந்தையில் எத்தனையோ கட்டி முடிக்கப்பட்ட ரெடி டு மூவ் இன் பிராண்ட் நியூ வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்கு. நீங்கள் ஷோப் ரவுண்ட் பண்ணி தெரிவு செய்து கொள்ளலாம். இப்படியான வீடுகளை நீங்கள் தெரிவு செய்யும் போது உங்களுக்கு முழுக்க முழுக்க பிடிச்ச மாதிரி ஃப்ளோ பிளான்ஸ் இருக்காது தான். ஆனாலும் கூட இந்த ரிஸ்கியான இன்றைய சூழ்நிலையில இப்படி ஒரு வீட்டை வாங்குவது சிறந்த ஸ்மார்ட்டான தெரிவாக இருக்கும் என்று நான் நம்புறேன்.
கட்டுமான நிறுவனங்கள் பல வங்குரோத்து நிலையை அல்லது திவால் நிலையை எதிர்கொண்டிருக்கின்றன. இன்னும் பல முக்கியமான நிறுவனங்கள் கூட திவால் ஆகலாம் என்பதான செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பில்டிங் கிரைசிஸ், கட்டுமானத்துறை எதிர்கொள்கின்ற இந்த நெருக்கடி நிலைமை எப்போது முடிவடையும் என்று நினைக்கிறீர்கள்?
உண்மையை சொல்ல போனால் இந்த பில்டிங் கிரைசிஸ் எப்போது முடிவுக்கு வரும் என்பதை யாராலும் துல்லியமாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பேண்டமிக் என்ற தாக்கங்கள், ரஷ்யா உக்ரைன் மோதல்கள், உலக பணவீக்க பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை கொண்டோல கூட இல்லாத விஷயங்கள். அதால இந்த காலப்போதைய துல்லியமா சொல்றது வந்து யாராலும் முடியாத ஒரு காரியம். இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாவது இந்த நிலை நீடிக்கும் என்று நான் நம்புறேன். அகைன், இது ஒரு எதிர்வு கூறல் மட்டும்தான். இந்த காலப்போதை குறைவாகவோ அல்லது அதை விட கூடவாக கூட இருக்கலாம்.
மிக்க நன்றி கீர்த்தன் அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி நடுவா. நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.